அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் பி ஆர் ராஜம் ஐயர், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாளதுவரையில் வெளியான நாவல்களுள் எது தலைமை ஸ்தானம் வகிக்கிறது என்று கேட்டால் கமலாம்பாள் சரித்திரம் என்று கூசாமல் சொல்லிவிடலாம். கமலாம்பாள் சரித்திரத்தின் வழியேதான் தமிழ் நாவல் சுடர்விட்டு கொண்டு போகிறது. இது எழுத்தாளர் ந. பிச்சமூர்த்தி அவர்களின் கருத்து. கமலாம்பாள் சரித்திரம் என்ற ஒரே நாவலின் மூலம் சென்ற நூற்றாண்டின் சிறந்த நாவலாசிரியர் என்ற புகழ் ஒருமுகமாக கிடைக்கப்பட்ட நாவலாசிரியர் பி ஆர் ராஜமையர். இந்த நாவலின் முதல் பதிப்பு அவர் காலத்திலேயே வெளிவந்திருக்கிறது. கமலாம்பாள் நாவலுக்கு பிறகு அதோடு ஒப்பிடக்கூடிய தமிழ் நாவல் இன்னும் வரவில்லை. இது சிசு செல்லப்பா அவர்களின் பாராட்டு. பி ஆர் ராஜமையர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரத்தை நீ படிக்க வேண்டும். இந்நாவல் தனிச்சிறப்பு வாய்ந்தது. தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி புகழ்ந்திருக்கிறார் தீரர் சத்தியமூர்த்தி. மனோன்மணியம், பே சுந்தரம் பிள்ளை, பி எஸ் ராமையா உள்ளிட்ட பலராலும் தினமணி, சுதேசமித்திரன், சித்தாந்த தீபிகை, மெட்ராஸ் மெயில், இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் உள்ளிட்ட அக்கால இதழ்களாலும் பாராட்டப்பட்ட நாவல் கமலாம்பாள் சரித்திரம். அநியாய அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் என்ற தலைப்பில் விவேக சிந்தாமணி இது மாத இதழில் 1893 முதல் 3 தொடராக எழுதப்பட்ட இந்த நாவல் பின்னர் ஆபத்துக்கிடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் என்ற தலைப்பில் 1896 நூலாக வெளியானது. தமிழில் வெளியான முதல் தொடர்கதை. தமிழில் முதல் முதலில் பெண்ணை மைய பாத்திரமாக வைத்து பெண் பெயரில் தலைப்பு சூட்டி எழுதப்பட்ட முதல் நாவல். ஆங்கில நடையின் தாக்கமின்றி எழுதப்பட்ட யதார்த்தமான முதல் தமிழ் நாவல். தமிழில் தத்துவம் பற்றி பேசிய முதல் நாவல். இரு தலைப்புகள் கொண்ட முதல் நாவல் என்பது உட்பட பல்வேறு சிறப்புகளை உடையது இந்நாவல். இதனை எழுதிய பி ஆர் ராஜமையர் 1872 வத்தலகுண்டில் பிறந்தார். சாதாரண விவசாய குடும்பம். தந்தைக்கு இருந்த கொஞ்ச நிலபுரங்களை வைத்து குடும்பம் நடந்தது. திண்ணை பள்ளிக்கூடத்திலும் உள்ளூர் பள்ளியிலும் கல்வி கற்றார். அக்காலத்து உயர் படிப்பாகிய FA மதுரை பாண்டித்ய பாடசாலையில் சேர்ந்து பயின்றார். பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் BA படித்தார். தமிழ் இலக்கியத்தில் தேர்ந்திருந்த ஐயர் கிறிஸ்தவர் பாண்டித்ய சாலை பத்திரிகையில் கணித வித்வான் பூண்டிய அரங்கநாத முதலியார் அவர்களால் இயற்றப்பட்ட கட்சி கலம்பகத்தின் பாடல்களுக்கு விளக்க உரை ஒன்றை எழுதினார். அதுவே அச்சில் வந்த இவரது முதல் படைப்பாகும். அக்கட்டுரை மூலம் ராஜமையரின் தமிழ் திறனும் புலமையும் அறிஞர்களுக்கு தெரிய வந்தன. அக்காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் ஆனது. குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. கல்லூரி நூலகத்தில் இவர் படித்திருந்த ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த், டென்னிசன் போன்றோரின் படைப்புகள் இவரது கவிதை ஆர்வத்தை தூண்டின. கம்பன் பாடல்கள் இவரை மிகவும் கவர்ந்தன. வரலாறு பற்றி உலகமே வியக்கும்படியான ஒரு நூல் எழுத வேண்டும் என்பதும், அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு சென்று அவற்றின் முன்னேற்றத்தை அறிந்து அதை நம் பாரத நாட்டிற்கும் பயனுடையதாய் இருக்கும்படி மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதும் இவரது விருப்பமாக இருந்தது. BA முடித்ததும் சட்டம் பயில்வதற்காக சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் இறுதி தேர்வில் வெற்றி பெற இயலவில்லை. அந்த தோல்வி இவரை நிலைகுலைய செய்தது. ஏற்கனவே அதிக சங்கோஜம் கொண்டவராகவும் தனிமை உணர்ச்சி கொண்டவராகவும் இருந்த ஐயர் மேலும் தன்னுள் ஒடுங்கினார். விரக்தி அடைந்த நிலையில் இருந்த இவருக்கு தாய் மாணவரின் நூல் தொகுப்பு கிடைத்தது. அது இவரது உள்ளத்தில் புதியதோர் எழுச்சியை தோற்றுவித்தது. எது நிலையானது, எது நிலையற்றது, வாழ்வதற்கு என்ன தேவை என்பதையெல்லாம் ஆள் சிந்தித்து உணர்ந்தார். கைவல்ய நவநீதம், தத்துவராய சுவாமிகளின் பாடல்கள் போன்றவை இவரது உள்ளத்தை ஞான மார்க்கத்தில் செலுத்தின. விவேக சிந்தாமணி மாத இதழில் கமலாம்பாள் சரித்திரத்தை எழுதும் வாய்ப்பு வந்தது. இவ்வுலகில் உழன்று தவிக்கும் ஓர் அமைதியற்ற ஆன்மா பல கஷ்டங்களை அனுபவித்து இறுதியில் நிர்மலமான ஓர் இன்ப நிலையை அடைந்ததை விவரிப்பதே இந்த கிரந்தத்தின் முக்கிய நோக்கம் என்பதை கருதுகோளாக கொண்டு அந்த நாவலை அவர் எழுதியிருந்தார். பல்வேறு பழமொழிகளை, குட்டி கதைகளை, வேத வேதாந்த கருத்துக்களை மிக எளிய நடையில் மனதில் பதியும்படி அந்த நாவலில் அவர் சொல்லியிருந்தார். சமூகம், பெண் நலம், குடும்ப பிரச்சனைகள், நகைச்சுவை, ஆன்மீகம், தத்துவம் போன்ற பலவற்றை உள்ளடக்கமாக கொண்டிருந்த அந்த தொடர் நாவலுக்கு அக்கால வாசகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. பாடநூல் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாவல் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்களுக்கு பாட நூலாகவும் வைக்கப்பட்டது. தமிழில் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் 1879 வெளிவந்தது. அதன் பிறகுதான் 1893 இந்த நாவல் வெளிவந்தது என்றாலும் பாத்திர படைப்பிலும் கதை சொல்லும் நேர்த்தியிலும் உருவகத்திலும் நாவல் அமைப்பிலும் இதுவே முதல் நாவலாக வைத்து மதிக்க தகுந்தது. அசன்பே சரித்திரம் இதற்கு முன்பே வெளியான இரண்டாவது நாவலாக பிற்காலத்தில் அறியப்பட்டாலும் படைப்பு மற்றும் உள்ளடகத்தில் கமலாம்பாள் சரித்திரமே தமிழின் இரண்டாவது நாவலாக கருதப்படுகிறது. எந்த தெய்வத்தை தொழுது இச்சிறு கிரந்தமானது இயற்றப்பட்டதோ, எந்த சுயம் பிரகாசமான திவ்ய தேஜோ ரூபத்தின் பொருட்டு இக்கதையானது நிஷ்காமியமாக அர்ப்பிக்கப்படுகிறதோ, அந்த திவ்ய மங்கள குணாதீத பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நாம் அனைவரும் முயற்சித்து அடைவோமாக. அடைந்து அவருடைய குழந்தைகளான மண்குல பாக்கியம்மாம் பாலர்க்கு உதவி செய்ய அடியார்க்கடியினாயிருந்து உழைப்போமாக. ததாஸ்து என்று தனது நாவலை முடித்திருக்கிறார் ராஜமையர். 1944 ஆறு பதிப்புகள் கண்ட அந்நாவல் பிற்காலத்தில் மேலும் பல பதிப்புகள் கண்டது. மகாகவி பாரதியார், சுவாமி விவேகானந்தர் உள்ளிட்ட பலர் ராஜமையரை புகழ்ந்து பாராட்டி உள்ளனர். இது மட்டுமல்லாமல் கம்பராமாயணத்தை அடிப்படையாக வைத்து கம்பனின் கவி சிறப்பையும் சீதையின் பெருமையையும் ஜானகி நடராஜன் என்ற இருவர் வியந்து உரையாடுவது போல் சீதை என்ற தொடரையும் விவேக சிந்தாமணி இதழில் ராஜமையர் எழுதியிருக்கிறார். அது நூலாக வெளியிடப்படவில்லை. பிரம்மவாதின் என்ற ஆங்கில திங்களிதழில் மேன் ஹிஸ் லிட்டில்னஸ் அண்ட் கிரேட்னஸ் என்ற கட்டுரையை எழுதியிருக்கிறார். அக்கட்டுரை அவரது ஆன்மீக அனுபவத்தின் சாரமாகும். உள்ளார்ந்த ஆன்மீக தேடலே அவரது எழுத்துக்களாக பரிணமித்தன எனலாம். அக்காலகட்டத்தில் சாந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்ற மகானின் அறிமுகம் கிடைத்தது. அவரையே தனது குருவாக கொண்டார். அவர் மூலம் குரு உபதேசம் பெற்று தனது ஆன்மீக தியான யோக மார்க்க முறைகளை பயின்று வந்தார். இந்நிலையில் நண்பர்கள் மூலம் சென்னைக்கு வந்திருந்த சுவாமி விவேகானந்தரின் அறிமுகம் கிடைத்தது. விவேகானந்தரது ஆசியுடன் துவங்கப்பட்ட பிரபுத்த பாரதா ஆங்கில இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். அதில் அவர் இயற்பெயரிலும் புனை பெயர்களிலும் பல்வேறு தத்துவ வேதாந்த புராண சமய விசாரணை கட்டுரைகளை எழுதினார். அவை பின்னாளில் வேதாந்த சஞ்சாரம் ஆங்கிலத்தில் ராம்பிள்ஸ் இன் வேதாண்டா என்ற தலைப்பில் 900 பக்கங்கள் கொண்ட நூலாக தொகுக்கப்பட்டு வெளியானது. ஆன்மீக வேட்கையின் காரணமாக இவர் தனது உடலை சரிவர பராமரிக்கவில்லை. அதனால் குடல் சிக்கல் நோய் உண்டானது. இறப்பை பாதிக்கப்பட்டது. இவர் பணியாற்றிய பிரபுத்த பாரதா இதழும் அதற்கு பின்புலமாக இருந்த செல்வந்தர்களும் பண உதவி செய்து சிகிச்சை அளித்து இவரை மீட்டனர் என்றாலும் அது நீண்ட நாள் நீடிக்கவில்லை. சில மாதங்களிலேயே நோய் உடலுள் பல்வாறாக பெருகி சிறுநீரக பழுது உட்பட பல நோய்களாக பரிணமித்தது. சிகிச்சை பலன் அளிக்காமல் May 13, 1898 26 வயதில் காலமானார் ராஜமையர். தனது பெயர் கடல் கடந்து பரவ வேண்டும் என்ற ஆசை ராஜமையருக்கு இருந்தது. அது பிற்காலத்தில் கா.நா. சுப்பிரமணியத்தால் சாத்தியமாயிற்று. அவர் கமலாம்பாள் சரித்திரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேற்குலகம் அறிய காரணமானார். எழுத்துலகில் நுழைந்து 5 ஆண்டுகளுக்குள் காலம் முழுவதும் பேசப்படக்கூடிய சாதனை படைப்பை தந்த B.R. ராஜமையர் தமிழ் படைப்பிலக்கியத்தின் முன்னோடி எழுத்தாளராக போற்றப்பட வேண்டியவர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.